மகிமையின் ராஜாவே, கேரு பீன்கள் சேராவின்கள் மத்தியிலே இருக்கிறவரே, 24 மூப்பர்கள் மத்தியிலே அமர்ந்திருக்கிறவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, உம்முடைய நாமம் பரிசுத்த, உம்முடைய நாமம் பரிசுத்த, உம்முடைய நாமம் பரிசுத்தம் ஐயா. சபைகளின் மத்தியிலே உலாவி வருகிறவரே, உம்முடைய மனமாட்டியின் மத்தியிலே உலாவி வருகிறவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய அன்ப பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உட்காருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். அவர் எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் நமக்கு தேவனாய் இருக்கிறார். இதுதான் பெரிய ரகசியம் இல்லையா? எங்களை போல அல்ல, அவர் எப்பொழுதும் தேவனாகவே இருக்கிறார். அவர் முன்பும் தேவனாக இருக்கிறார், இன்றும் தேவனாக இருக்கிறார், நாளைக்கும் அவர் தேவன். தேவன் அவருடைய மகத்துவத்தில் மாற்றமே கிடையாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள், எரேமியா 17:7-8 வசனத்தை திரும்பவும் நாம் வாசிப்போம். எரேமியா 17:7-8 வசனம்.
கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறவன் சன்பாக்கியவான். அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சியாயிருக்கிறதும், மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான்.
இங்க நீங்க பாத்தீங்கன்னு, இது நாம் பெந்தகோஸ்தே ஆராதனை என்று பார்த்த பகுதியில் ஒரு பகுதியாக இருக்கிறது. எப்படி சொன்னால், நீரு தண்டையிலே ஜீவ நதியிலே நாட்டப்பட்டு அவன் வாழுகிற பொழுது, வெயில் வந்தாலும், காற்று வந்தாலும், மழை வந்தாலும், வராவிட்டாலும், வெயில் எரித்தாலும், எரியாவிட்டாலும், அவன் தன் கனியை கொடுக்கிறவனாக இருக்கிறானா? அந்த இலைகள் உருந்து போவதில்லை, அது பழுது போவதல்ல. காரணம், ஜீவநதியாக பரிசுத்த ஆவியிலே நிலை கொண்டு இருக்கிற மனுஷன் அந்த வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்லலாம் சொல்லி நாம் இந்த நாளிலே நாம் பார்த்தோம். அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆவியின் கனி அன்பு என்ற கருத்திலே, அன்பினுடைய சில சுபாவங்கள் அல்லாவிட்டால், அன்பிலே நாம் வாழாவிட்டால் என்ன நடக்கும், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே நாம் இருக்கிறோம் என்பதை குறித்து நாம் வாசித்தோம். அதிலே திருப்பிக் கொள்ளுங்கள், 1 Corinthians 13:1 வசனத்திலிருந்து வாசியுங்கள். 1 Corinthians 13:1 வசனத்திலிருந்து வாசியுங்கள்.
நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும், ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பேக்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, விருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சந்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும்.
அன்பு ஒரு காலம் ஒழியாதுன்னு சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம் இல்லையா? தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும், நாம் பல பாஷைகளை பேசி எவ்வளவு எண்ணத்தை செய்தாலும், தேவன் நமக்குள்ள ஊட்டி அந்த அன்பு நமக்குள்ள இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்விலே பிரயோசனம் இல்லை என்று சொல்லி நாம் பார்த்தோம். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியான அவர் நமக்குள்ளே ஊட்டப்பட்ட அந்த அன்பு நமக்குள்ளே இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்விலே எந்தவித பிரயோஜனமும் இல்லை என்ற கருத்திலையும், நாம் அன்பில்லாதவர்களாக வாழ்ந்தால் இன்றைக்கு நாம் இருட்டிலே பாவத்திலே நாம் வாழ்கிறோம் என்ற கருத்தை வைத்து அந்த நாளிலே சில காரியங்களை நாம் பார்த்து கடந்து வந்தோம். இந்த நாளிலே கனி இல்லாத ஒரு வாழ்வு, அது தேவ பார்வையிலே ஒன்றுமில்லாத ஒரு வாழ்வு. கனி இல்லாத ஒரு வாழ்வு, அது பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போக செல்ல முடியாது. வேதத்திலே நாம் பார்க்கின்ற நாளிலே அதை கருத்தில் வைத்து நான் பார்க்க விரும்புகிறேன். கனி இல்லாத ஒரு வாழ்வு, வரமில்லாத வாழ்வு பரலோகத்துக்கு என்னை கொண்டு போய்விடும். விளங்குறதா? ஆனால் கனியில்லாத ஒரு வாழ்வு என்னை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு போக மாட்டாது. கனியில்லாத ஒரு வாழ்வை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பலமாய் கடிந்து கொள்ளுகிறதை இந்த நாளிலே நான் பார்க்க விரும்புகிறேன். கனியில்லாத ஒரு வாழ்வு தேவனுடைய பார்வையிலே ஒன்றுமில்லாத ஒரு வாழ்வு. அவர் அதை நியாயம் தீர்க்கிறார், அதை அவர் கடிந்து கொண்டிருக்கிறார், அதற்குரிய பலன் எப்படி என்று சொல்லி அவர் நியாயம் தீர்க்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாளிலே தேவனுடைய பார்வையிலே கனியட்ட வாழ்வு ஒன்றுமில்லாத ஒரு வாழ்வு இல்லையா? நாம் வேத வசனத்திலே வளர்ந்தவர்களாக இருக்கலாம், கனி இல்லாவிட்டால் அதில் ஒன்றும் அல்ல. நாம் அபிஷேகத்திலே நிறைந்தவர்களாக இருக்கலாம், கனி இல்லாவிட்டால் அதில் ஒன்றும் அல்ல. நாம் ஊழியத்திலே வளர்ந்தவர்களாக இருக்கலாம், கனி இல்லாவிட்டால் அதில் ஒன்றும் அல்ல. நாம் சபையிலே வளர்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் கனி இல்லாவிட்டால் ஒன்றும் அல்ல என்பதை வேதத்திலிருந்து இந்த நாளிலே இது மூன்றாவது பகுதியாக நான் அதை பார்க்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே கனி இல்லாத ஒரு வாழ்வு ஒன்றும் இல்லாத ஒரு வாழ்வு இல்லையா? கனி நிறைந்த வாழ்வை தேவன் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஏசாயா 5:1 வாசியுங்கள்.
இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை
பாடுவேன்.
என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடைத்து அதில் ஒரு கற்களை பொறுக்கி அதிலே நட்புல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள்.
இப்படி வைத்துட்டு இந்த வசனத்தை திரும்ப வாசிங்கள். அதுல ஒரு காரியத்தை நான் குத்தி பார்க்க விரும்புகிறேன், திரும்பி வாசிங்கள்.
இப்பொழுது நான்
என் நேசரிடத்தில்
அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு.
எனக்கு இந்த வசனத்தை இதை குறித்து நான் முதலையும் பிரசங்கித்திருக்கிறேன். ஆனா இந்த வசனத்தை வாசித்த பொழுது ஒரு காரியம் ஏற்படுகிறது. ஆண்டவருக்கு மகா செழிப்பான ஒரு தோட்டம் இருக்கிறது. தோட்டம் சபைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கேன்னு சொல்லி நாம் படத்துல பார்க்கலாம் இல்லையா? செழிப்பான தோட்டம், தோட்டம் செழித்திருக்குது பாருங்க. தோட்டம் நல்லா இருக்கிறது. தோட்டத்தில் மண் நல்லா இருக்கிறது. தோட்டத்தில் வாட்டைகள் நல்லா இருக்கிறது. தோட்டத்தில் நீர் வெளிச்சம் நல்லா இருக்கிறது. அதிலே தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? அதிலே மரங்களை உண்டு பண்ண அவர் விருப்பங்கள். அடுத்த வசனத்தை வாசியுங்கள்.
அவர் அதை வேலி அடைத்து
அந்த தோட்டத்துக்கு அவர் ஒரு வேலி அடைத்து
அதில் உள்ள கற்களை பொறுக்கி
அதிலே நட்குல திராட்சை செடிகளை நட்டு
அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று
தேவன் என்ன செய்கிறாராம்?
அதுவோ
கசப்பான பழங்களை தந்ததாம். ஆண்டவர் புஷ்டியான தோட்டத்தில் மரங்களை நாட்டினார். அதுக்கும் நல்ல மரங்களை நாட்டினார். வழங்குறதா? சில மரம் நல்லாக நாட்டப்படும், கெட்டுவிடும். சில மரங்களை கெட்ட விதத்திலே நாட்டினால் அது நல்லாக வளர்ந்து வரும். வழங்குறதா? இங்கே தேவன் பார்த்தார், என் தோட்டம் இது, அது புஷ்டியான ஒரு தோட்டம், இது நல்லொரு தோட்டம், இது அதுல நல்லொரு மரத்தை நான் நாட்ட வேண்டும் என்று சொல்லி நல்ல கனிகளை தர வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தேவன் என்ன செய்தார்? மரத்தை நாட்டினாரா? என்ன இந்த சபையிலே, இந்த தோட்டத்திலே தேவன் கொண்டு நாட்டி வைத்திருக்கிறார்? ஏன் தெரியுமா? நல்ல கனிகளை தர வேண்டும். நான் எதிர்பார்க்கிறது நல்ல கனி, அதை தேவன் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி தேவன் என்ன என்னிடத்தில் என்ன செய்திருக்கா? நாட்டி வைத்திருக்கிறார். அதுக்கும் ஆச்சரியம் என்னவெனில், அதிலே நட்குல திராட்சை செடிகளை நாட்டினாரா? நல்ல தோட்டத்தில் நாட்டினார், நட்திராட்சை செடியையும் நாட்டினார். ஆகவே தேவன் ஒன்றும் பிழையா செய்யல. தேவன் நாட்டின நிலமும் சரி, தேவன் நாட்டின மரமும் சரி, ஆனாலோ ஆனாலும் மரம் என்ன செய்தது? கசப்பான பழங்களை தந்ததா. ஆண்டவருக்கு ஒரே ஒரே என்ன என்ன ஏமாற்றம் பாருங்க. எதிர்பார்த்திருந்ததும் அன்று ஏமாந்து போயிட்டார் பாருங்க. இன்றைக்கு உலகத்திலேயே ஏமாற்றப்படுகிறவர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா சரியான கோபத்தில் இருப்பார். ஏமாற்றுவது என்பது, ஏமாறுறது என்பது இலகுவான காரியம் கிடையாது. அது எல்லாரும் தாங்கிக் கொள்ளவும் முடியாது. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன செய்தார்? தோட்டத்திலே கனிமரங்களை வைத்துவிட்டு காத்திருக்கிறார். காத்திருப்பதும் அடுத்த பிரச்சனை. காத்திருப்பது லேசான காரியம் கிடையாது. ஒரு விஷயத்துக்கு காத்திருப்பது, காலங்காலமாக காத்திருப்பது என்பது லேசான காரியம் கிடையாது. ஏன்? ஆண்டவருக்கு தெரியும் இது ஒரு நாள் பலன் கொடுக்கும், அது நல்ல கனிகளை கொடுக்கும், ஆவிக்குரிய கனிகளை இது எனக்கு தரும், நான் விரும்புகிறது தரும் என்று சொல்லி எதிர்பார்த்து இருந்த பொழுதோ அது கசப்பான கனிகளை கொடுத்ததா. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியும்? இந்த பாரு, நான் அந்த தோட்டத்துக்கு வேலி அடைச்சேன் தெரியுமா? அந்த தோட்டத்தில் இருந்த கற்களை எல்லாம் பொறுக்கி எடுத்துட்டேன். அந்த மரத்துக்கு எந்த விதத்திலையும் ஆபத்து வராது. அந்த மரம் எந்த இடத்துல கெட்டு போறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. நீயும் நானும் சபைக்குள்ள இருக்கும் வரைக்கும் வேலி அடைக்கப்பட்ட ஒரு வேலிக்குள்ள இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீங்க. தேவன் தன்னுடைய சபையை சுற்றி வேலி அடைச்சிருக்கிறார். அதை யாரும் புடுங்க முடியாது. புடுங்க ஒருவரால் மாத்திரம் முடியும். அது யார் தெரியுமா? அவர்தான். அடைத்தவருக்கு புடுங்க தெரியும். அதையும் நாம் நம்பி அதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இங்கே ஆண்டவர் சொல்றார், நான் நல்ல தோட்டத்துல நல்ல மரத்தை வைத்து நீரூட்டி நல்ல கனிகளை தரும் என்று காத்திருந்த பொழுது அது கசப்பான கனியை தந்ததப்பா. ஆண்டவரை கற்பனையில வைத்து பாருங்க. ஒரு வேலை எடுக்கிற மனுஷனாக பாருங்க. கற்களை பொறுக்கி எடுக்கிற ஒரு மனுஷனாக பாருங்கள். இந்த பானை அதுகள் செய்கிற குயவனுடைய வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவன் அந்த மண்ணில இருந்து கற்களை பொறுக்கி எடுக்கிற விதம் உங்களுக்கு தெரியும். அது ஆச்சரியமானது, அது கஷ்டமானதுண்டு. அவன் ஒன்றாக பாட்டு எடுப்பான். அந்த பாத்திரம் பழுதாக கூடாது, பாத்திரம் உடைந்து போக கூடாது. அதனால அவன் நினைச்சான், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து 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 அவன் ஒரு பாத்திரத்தை வணைந்தெடுக்கிறது. அது அவனுக்கு தான் தெரியும் ஐயா. ஆனா இங்கேயும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? மண்ணுக்குள்ள ஒரு கல்லும் இருந்துடக் கூடாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, கற்கள் இருக்கிற இடத்துல எந்த மரத்தையும் நாட்ட மாட்டார். ஏன்னா அது கனி தராது, அது பலன் தராது, அது வளராது. ஆண்டவர் என்ன செய்தார்? கல்லெல்லாம் பொறுக்கப்பட வேண்டும், கல்லெல்லாம் பொறுக்கப்பட வேண்டும், கல்லெல்லாம் பொறுக்கப்பட வேண்டும். இன்னைக்கு அநேகருக்கு என்ன சொல்றோம், என்ன நினைக்கிறோம்? கல்லுல பிள்ளை, மண்ணுல பிள்ளை, அதுல புள்ளி என்று சொல்லிக் கொண்டிருக்காங்க. அங்கே ஒன்றுலயுமே பிள்ளை இல்லை இல்லையா? கனி தவறாக இருக்கிறது, அவ்வளவுதான் இல்லையா? ஆகையினாலே இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவர் அதை வேலியடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நட்குல திராட்சி செடிகளை நாட்டினாராம். திராட்சி செடியை நாட்டினார். உங்களுக்கு தெரியுமா, பிள்ளைகளை வளர்க்கிறவர்களுக்கு தெரியும், ஒரு காலத்தில் தவண்டு திரிவார்கள், ஓடி திரிவார்கள், சந்தோஷமா இருப்பார்கள், கொஞ்சம் வளர விட்டு அப்படி இப்படி என்றுவார்கள். அதுக்கு பிறகு என்ன செய்வார்கள்? ஏதாவது ஒரு குரலித்தனம் பண்ணுவார்கள், அதுக்கு பிறகு ஏதாவது என்ன. ஆனால் பிள்ளைகளை நீங்கள் பார்க்கிற பொழுது நன்றாகத்தான் பார்த்தீர்கள். அது அந்தந்த வயசுல ஏதாவது செய்து விட்டு போகிறது பாருங்க. அதே வண்ணமாகத்தான் தேவன் நாட்டுகிற பொழுதும் அது சரியாகத்தான் இருந்தது, மரம் நல்லாகத்தான் இருந்தது. ஆனால் சடுதியிலோ என்ன நடந்தது? கசப்பாகி விட்டது பழம். இப்ப மண்ணில் பிள்ளையா, தோட்டத்தில் பிள்ளையா, தோட்டக்காரன் பிள்ளையா, வச்சவர்ல பிள்ளையா, மரத்துலதான் பிள்ளையா? மரம் வைக்கிற பொழுது நல்லாய்த்தானே வைத்தார். தொடர்ந்து வாசிங்கள், என்ன அருமையாக இருக்கிறது தங்கள் வாசிங்கள். எருசலேம் குடிகளே,
யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கு நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்.
ஆண்டவர் கேள்வி கேட்கிறார் பாருங்க, இந்த தோட்டத்துக்கு நான் செய்யாததுண்டு ஒன்று என்ன இருக்குது? எல்லாமே செய்தம் பாரு. இந்த சபைக்கு, இந்த ஆலயத்துக்கு, இந்த தோட்டத்திற்கு நான் எதை செய்யல? நீர் ஊட்டப்பட்டது, வசனம் விதைக்கப்பட்டது, மண் பதம் பார்க்கப்பட்டது, நான் எதை செய்யல என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார் பாருங்க. ஆச்சரியமான கேள்வி இல்லையா? எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்திற்கும் நியாயம் செய்யுங்கப்பா. ஆண்டவர் கேட்கிறார், நியாயம் செய்யுங்க, நான் எல்லாமே செய்தேன் பாரு, ஆனா கனி கொடுக்க மாட்டேன். நான் எல்லாமே செய்தேன் பாரு, ஆனா கனி கொடுக்குது, கசக்குது. இன்னைக்கு அநேகருக்கு கனியை பார்த்து விட்டால் அல்லாவிட்டா மரத்திலே கனிகள் நிறைந்து விட்டால் நல்ல மரம் என்று நினைத்துக் கொள்ளுகிறோம். ஒன்று இல்லாவிட்டால் கனி காய் காய்த்தாலும் பரவாயில்லை, காயாவது காய்த்திருக்குன்னு சொல்லி அதுலயும் ஒரு மன திருத்தி. சிலது காய்த்து வெம்பி ஏதோ செய்யுது, இதில் பார்த்து அதுலயும் ஒரு மன திருத்தி. ஆனா ஆண்டவருக்கு இவைகள் எல்லாம் திருத்தி கிடையாது. அவருக்கு எது தெரியுமா திருத்தி? அது இனிமையாக இருக்க வேண்டும், அது இனிமையாக இருக்க வேண்டும். அதை விட இன்னும் முக்கியம் என்ன தெரியுமா? கனி கொடுக்கிற மரமாக இருக்கணும், கொடுத்த மரமாக இருக்கக்கூடாது. விளங்குறதா? போன வருஷம் என் வாழ்வு நல்லா இருந்தது, நல்ல கனிகளை கொடுத்தேன். இந்த வருஷம் என் வாழ்வு சரியில்லை, பொழைச்சிட்டது, அதனால கனியே கிடையாது. ஆண்டவருக்கு நாம் எப்பொழுதும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலையும் கனி கொடுக்கிறலாம். ஏன்னா கனி உள்ள வாழ்வு பரலோகத்திற்கு மிகவும் முக்கியமானது. பின்னுக்கு நாம் பார்க்கலாம், கனி இல்லாமல் ஒரு மனுஷன் தேவராட்சியத்தில் பிரவேசிப்பான் என்பதற்கு வேதத்தில் வாக்குகள் கிடையாது. ஆவிக்குரிய கனியை பற்றி, ஆவிக்குரிய வாழ்வினாலே நிறைந்த ஒரு மனுஷன் தேவராட்சியத்தில் பிரவேசிக்க முடியும். அதனாலேதான் ஆவின் கனி அன்பு என்று சொல்லி முதலிலே தெரிகிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவரை பின்பற்றுகிற நாமும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் மீது அன்பு செலுத்துகிறது ஒன்று, சக சகோதரன் மீது அன்பு செலுத்துவது இன்னும் உண்டாகும். ரெண்டும் தேவன் ஒரே தராசில் வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தொடர்ந்து வாசியுங்கள்.
நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு நீ செய்யலாம், அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க, அது கசப்பான பழங்களை தந்தது என்ன?
நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாத எந்த வேலையை நான் இனி செய்யலாம். ஆண்டவர் கேட்க, இனி என்னப்பா செய்யலாம்? பரிசுத்தாவியானவரை கொடுத்து, வாட்டியாகிய குமாரனை கொடுத்து, சபையை உருவாக்கி நான் வந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு செய்யக்கூடாது எல்லாம் செய்துட்டு இனி என்ன செய்யலாம்? தோட்டத்துக்கு இனி என்ன செய்யலாம்? கண்ணை எதிர்பார்த்தா கசக்குது, இனி நான் என்ன செய்யலாம் என்று சொல்லி ஆண்டவர் தன் ஜனத்தை பார்த்து கேட்க, இது கேள்விக்கு மேல கேள்வி பாருங்க, கேள்விக்கு மேல கேள்வி பாருங்க. தொடர்ந்து வாசியுங்கள்.
இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன்,
உங்களுக்கு அறிவிப்பேன்,
அதன் வேலியை எடுத்து போடுவேன்,
அதன் வேலியை எடுத்து போடுவேன். எனக்கு ஆச்சரியம் பாருங்க, எனக்கு ஆச்சரியம் பாருங்க, நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன அந்தவரை அறிவிக்க போறேன்? தோட்டத்திற்கு நான் செய்யாத ஒரு வேலை ஒன்றுமே கிடையாது, எல்லாமே செய்த ஆனா கனிதர் இல்ல. அதனால இப்பொழுதும் நான் செய்ய போறத உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்னாண்டவரை என்ன செய்ய போறீர்? இதுக்கு மேல என்ன செய்ய போறீர்? இன்னும் ஏதாவது காரியம் இருக்கிறதா? இல்லை. அடைத்த வேலியை நான் என்ன செய்வேன் தெரியுமா? புடுங்குவேன். ஒரு இடத்துல வேலி புடுங்கப்பட்டது தெரியுமா? இங்க என்று சொல்லி ஒரு இடத்துல வேலி புடுங்கப்பட்ட பொழுது என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரியுமா? யோபுனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனை சுற்றி அவனுக்கு இருந்தது எல்லாவற்றையும் சேர்த்து என்ன செய்தாரா? வேலி அடைத்திருந்தாரா? ஆண்டவர் வேலை அடைத்திருந்தார் இல்லையா? முதலாவது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். யோபு முதலாவது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்கள். யோபு 1:10 வாசிங்கள்.
நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிட்டு.
பாருங்க, வேலி அடைத்திருக்கும் வரைக்கும் தான் ஆசீர்வாதம், வேலை இருக்கும் வரைக்கும் தான் ஆசீர்வாதம். அதை இல்லையோ ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அடுத்தது வாசிங்கள். ஆனாலும்
உடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றார்.
அடுத்த வசனத்தை வாசிங்க.
கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னிதியை விட்டு புறப்பட்டு போனான்.
ஆண்டவர் அவனையும் அவன் சம்பத்துக்களையும் சுற்றி அடைத்த வேலியை புடுங்கிற பொழுது பிசாசு அவனுக்குள்ளே பாய்ந்தான். பாருங்க, பாய்ந்து அவனுடைய சொத்துக்கள், அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய பத்துக்கள் எல்லாவற்றையும் அவன் அடித்து, அவன் ஒரு மனுஷனாக, எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு மனுஷனாக, ஒரு இடத்துல இருந்து ஓட்டினாலே தன் பருக்களை சுரண்டி கொண்டு இருந்த ஒரு மனுஷனுக்கு ஒப்பிடப்பட்டான் என்பதை வேதத்தில் நாம் பார்க்கக்கூடியதாக. எப்ப நடந்தது தெரியுமா? வேலி போடுங்கப்பட்டன. இங்கே என்ன ஆண்டவர் சொல்றார் தெரியுமா? நான் அடைச்ச வேலி இருக்கு பாரு, அதை நான் புடுங்குவேன். கனி கொடுக்காத நம்முடைய வாழ்வில்லை. தேவன் காத்திருந்து 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 ஏமாற்றத்தை காண்கிற பொழுது அவர் தன் வேலியை பொடுங்குவார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. வேலியை பொடுங்குகிற பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? திருப்பி கழுங்கள் அந்த வசனத்துக்கு, திருப்பி அந்த வசனத்தை வாசிங்கள்.
இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன், அதன் வேலியை எடுத்து போடுவேன்,
அதன் வேலியை எடுத்து போடுவேன்,
அது மேய்ந்து போடப்படும்.
அது என்ன செய்யப்படுமா? மேய்ந்து போடப்படும். மாசிங்க தொடர்ந்து.
அதன் அடைப்பை தகர்ப்பேன்,
அதன் அடைப்பை தகர்ப்பேன்,
அது மிதியுண்டு போம்,
அது மிதியுண்டு போய்விடும்.
அதை பாழாக்கி விடுவேன்,
அதை நான் பாழாக்கி விடுவேன்.
அதன் கிளை நறுக்கப்படாமலும்,
அதன் கிளை நறுக்கப்படாமலும்,
களை கொத்தி எடுக்கப்படாமலும்,
களை கொத்தி எடுக்கப்படாமலும்
போவதினால்,
போவது
முச்செடியும்
முச்செடியும்
பெருஞ்சிலும்
பெருஞ்சிலும்
விளைக்கும்
விளைக்கும்,
அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளை
இடுவேன். ஆறாவது வசனத்தை திருப்பி வாசிங்க.
அதை பாழாக்கி விடுவேன்,
அதை பாழாக்கி விடுவேன்,
அதன் கிளை நறுக்கப்படாமலும்,
அதை கிளை நறுக்கப்பட. நமக்கு நல்லாய் தெரியும் பாருங்க, ஒரு மரத்தை வைத்தால் அது வெட்டப்பட வேண்டும், அது ஓங்கி வளர வேண்டும். அதை குறித்து புதிய பாட்டில் நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? ஒரு மரம் கனி தர வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அதனுடைய கிளைகள் வெட்டி மேலோங்கி வளர விட வேண்டியது அவசியமாமே. கொடிகளாக இருந்தாலும் சரி, மரங்களாக இருந்தாலும் சரி, அது வளர்ந்து பலன் தருவதற்கு ஒரு வழி இருக்கிறது. அதை நாம் செய்வது நமக்கு வழக்கம் இல்லையா? இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அடைத்த வேலையை புடுங்கிருவேன். அதுக்கு நான் ஒவ்வொரு மாறும் தோறும் போய் நான் வெட்டி 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 மரம் ஓங்கி வளர்வதற்கு நான் செய்தேன் பாரு, அந்த வேலை ஒன்றை நான் செய்ய மாட்டேன். அது நிதியுண்டு போய்விடும். அது என்ன செய்யப்படும்? மிதியுண்டு போய்விடும். அந்த தோட்டம் மிதியுண்டு போய்விடும். மழை கூட பெய்யறதுக்கு விடமாட்டார் ஆண்டவர். ஏ அவ்வளவுக்கு ஏமாட்டோம். இந்த பாருங்க, நான் சும்மா ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களை ஒரு நபர் ஏமாத்தினா நீங்க எப்படி இருப்பீங்க? உங்களை ஒரு நபர் ஏதோ ஒரு காரியத்தில், ஏதோ ஒரு விஷயத்தில் ஏமாத்தினா நீங்க எப்படி இருப்பீங்க? சந்தோஷமா கை தட்டி கொண்டு இருப்பீர்களா? அவர் செய்தது சரி என்று சொல்லுவீர்களா? அந்த மனுஷனை போல ஒரு மனுஷன் கிடையாது என்று சொல்லுவீர்களா? அந்த மனுஷன் தான் நல்ல மனுஷன் என்று சொல்லி பாட்டு பாடுவீர்களா? இல்லை இல்லையா? அவர் ஏமாற்றி விட்டார். அவர் இந்த விஷயத்துல செய்தது சரியில்லை, அவர் செய்த காரியம் தப்பு என்று சொல்லி நாங்க புலம்பிக் கொண்டே இருப்போம். பாருங்க, ஆண்டவரும் இதே கோணத்துல தான் இருக்கிறார். பாருங்க, புலம்புகிறார் இருந்து. இஷ்டவேலே, யூதாவே, கேள், இந்த ஜனத்துக்கு நான் செய்யாதது என்ன இருக்கிறது? எல்லாம் செய்தும் கசப்பான கனியை கொடுத்தது, கசப்பான கனியை தருகிறது. ஏப்பா, உன்னையும் என்னையும் தேவன் ரட்சித்தார், பரலோகத்துக்கு வழிவகுத்தார், பாவத்தை மன்னித்தார், இந்த சபையிலே கொண்டு நிறுத்தினார், வேலை இழுத்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? நீ வரமுள்ள ஒரு மனுஷனாக பிரகாசிக்கணும் என்றதை எதிர்பார்க்கல, நீ ஒரு கனியுள்ள ஒரு மனுஷனாக பிரகாசிக்கணும் சொல்லி எதிர்பார்க்கிறார். அந்த கனியை தேவன் கேட்கிறார், பார்த்தா எனக்கு வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், ஆவியின் கனி, வேற எதுக்கும் வேணாம். நான் பாடுபட்டது இல்லையா? நான் கஷ்டப்பட்டது இல்லையா? நான் சிலுவையில் அடிக்கப்பட்டது இல்லவா? உன்னிடத்துல எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்று, என்னப்பா? கனிதாப்பா. காலந்தோறும் தப்பாமல் கனி கொடுக்குமா? எது தெரியுமா? நீர் உட்டண்டையிலே நாட்டப்பட்ட மரம், காலந்தோறும் தப்பாமல் கனி. நாம அப்பப்போ கனி கொடுப்போம், விருப்பம் என்றா கொடுப்போம், விருப்பம் இல்லாட்டு கொடுக்க மாட்டோம். சில நேரத்தில் விருப்பம் மாணவர்களுக்கு கொடுப்போம், விருப்பம் இல்லாதவர்களுக்கு கொடுக்க மாட்டோம். சில பேருக்கு முகத்துக்கு கொடுப்போம், மட்டும்படி கொடுக்க மாட்டோம். ஆனா ஆண்டவருக்கு கசப்பில்லாத கனி தேவையப்பா. கசப்பில்லாத கனி கொடுக்கலாம். இந்த நாள்ல சந்தையில நீங்க போனீங்கன்னா பலவித கனிகளை பார்க்கலாம். ஆனால் எல்லாம் இனிக்குமா? எல்லாம் ருசிக்குமா? இல்லையா? அநேகர் கனியில் கொண்டு வீட்டை பார்த்தா தான் தெரியும் கனியில பழைய இருக்கிறது இல்லையா? சில கனியை வெட்டி பார்த்தா தான் தெரியும் உள்ளுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி இல்லையா? வழி பார்வையில எல்லாம் தெரியாது பாருங்க, இல்லையா? வழியில எதுவுமே தெரியாது. ஆனா ஆண்டவர் சொன்னா, நான் பாடுபட்டேன், நான் கஷ்டப்பட்டேன், அதை சுற்றி வேலை எடுத்து நான் பாதுகாத்து, ஒருவர் மதுக்குள்ள வராத படிக்கு, அதை மிதித்து போடாத படிக்கு. இலங்கையில எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, இந்த வெங்காயம் வைத்தாங்கன்னு சொல்லிச்சுன்னா அதுக்குள்ள யாரும் நடக்க விட மாட்டார்கள், மிதிந்து போய்விடும், சளிந்து போய்விடும், பிச்சு போடுவாங்க பாருங்க. அதுக்குள்ள ஒருத்தரும் போகக்கூடாது, அதுக்கு என்ன வழி இருக்கும்? அதுக்குள்ளால போயிட்டு அதுக்குள்ளாலவா வழியில வரக்கூடாது, அதுக்குள்ள தோட்டங்களுக்கு உலாவை தெரியக்கூடாது. இங்க என்ன சொன்ன, மிதித்து போடப்படுமாம். ஆண்டவருடைய வேலையை புடுங்கி எடுத்துட்டாரு சொன்னா அது மிதிக்கப்படும். அநேகருக்கு நமக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்வினுடைய அருமை தெரிகிறது இல்ல, நமக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிற சொக்கம் புரிகிறது இல்ல, நமக்கு கொடுத்திருக்கிற நல்லொரு வாழ்வு நமக்கு தெரிகிறது இல்ல. அநேகருக்கு வாழ்வே இல்லாம இருக்கிறாங்க, அநேகர் கண்ணீரிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அநேகர் துயரம் துன்பத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அநேகர் ஏன் வாழுகிறோம் என்று இருக்கிறார்கள். ஆனா நாமோ தேவனோடு விளையாடி கொண்டிருக்கிறோம். தேவன் என்ன சொல்லுகிறார், சரியப்பா நான் என்னுடைய பக்கத்தால் செய்ய வேண்டியதெல்லாம் உனக்கு செய்துட்டேன், என் ஒரே பேரான குமாரனையும் நான் கொடுத்துட்டேன். ஆனா நான் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா, கனி. தருவியா தர முடியுமா இல்லை ஆண்டவர, அது சரிவராத ஆண்டவர, அது அப்படி ஆண்டவர, இது இப்படி ஆண்டவர, ஏழாத ஆண்டவர. ஆண்டவர் சொன்னார், சரியப்பா நான் அடைத்த வேலியை நானே போடுவேன். அந்த வசனத்தை வாசியுங்கள், ஐந்தாவது வசனத்தை வாசியுங்கள்.
நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன்.
உங்களுக்கு நான் அறிவிப்பேன், அறிவிக்காம செய்ய மாட்டேப்பா, அறிவிக்கிறேன்.
அதன் வேலியை எடுத்து போடுவேன்,
அதன் வேலியை நான் எடுத்து விடுவேன்.
அது மேய்ந்து போடப்படும்,
அது மேய்ந்து போடப்படும். பாருங்க, மிருகங்கள் வந்து மிதித்து அடித்து என்ன செய்யும் தெரியுமா, தோட்டத்தை மேய்ந்து விடும். நீங்க மேய்ந்த தோட்டங்களை பார்த்திருக்கீங்களா, அந்த ரம்யமே போய்விடும். பாருங்க, கடந்த கிழமையில இந்த இயற்கை அழகை குறித்து கொஞ்சம் பார்த்து, அதுக்கு ரம்யமே போயிரும், அதுக்கு அழகே போயிரும். பாருங்க, செடிகள் காய்த்து குலுங்கி கொண்டு இருந்தது என்ன செய்யும், கண்ட கிண்ட மாடு ஆடுகள் எல்லாம் வந்து என்ன செய்து விடும், மேய்ந்து விடும். பாருங்க, வேலை இல்லாத ஒரு தோட்டம், எல்லாரும் வந்து விடுவார்கள், எல்லாரும் வந்து விடுவார்கள். ஒருவர் சொன்னார் இல்லையா, அந்த அந்த இதுக்கு வேலை இல்லாம இருக்கிறபடினால எல்லாம் வருது, எல்லாம் போகுது, ஆடு மாடு கீடு எல்லாம் வந்து நிக்குது, வந்து நிக்கத்தான் செய்யும். ஏன் தெரியுமா, உனக்கு எனக்கு என்று சொல்லி தனித்தனியா போடப்பட்ட வேலையை கர்த்தர் புடுங்காதபடி எச்சரிக்குள்ள வாழ்க்கை வாழுங்கப்பா, எச்சரிக்குள்ள ஒரு வாழ்வு வாழுங்க, கனி உள்ள ஒரு வாழ்வு வாழுங்கப்பா. தொடர்ந்து வாசிங்கள்,
அதன் அடைப்பை தகர்ப்பேன்
அதை பாழாக்கி விடுவேன்,
அதன் கிளை நறுக்கப்படாமல்
இருக்கும். ஒவ்வொரு மாசமும் நான் செய்த காரியம் இனி நான் செய்ய
மாட்டேன்.
பாருங்க, கிளை நறுக்கப்படுகிறது பின்னுக்கு விளக்க முடியுமா எனக்கு தெரியல, இதுலயே நான் சொல்லிட்டு போயிருந்த பாருங்க. நல்ல ஆலோசனைகளை தள்ளிவிடாதீங்க, நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன், இதை குறித்து நான் கொஞ்சம் யோசித்தேன். பாருங்க, வீட்டுல இருந்து நம்முடைய சபையில இருக்கிற அநேகர் உங்கள் போதகர் இடத்துல இருந்து வருகிற ஆலோசனை நீங்கள் தள்ளிவிடுகிறது, சில காரியங்கள் நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் எவ்வளவுக்கு ஆலோசனையை தள்ளிவிடுகிறீர்களோ அவ்வளவுக்கு உங்களுடைய வேலிகள் புடுங்கப்படும் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு நமக்கு தெரியாமல் இருக்கிற காரியங்கள் அநேகம் இருக்கிறது. அநேகர் அநேக காரியத்தை மூடி மறைக்க நினைக்கிறீர்கள். நான் ஆராதனை ஆரம்பத்தில் சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்பினேன், ஆனால் முடியவில்லை. நான் சொல்லுகிறேன், திரும்ப கேளுங்க. வேதம் சொல்லுகிறது வெளியரங்கமாகாத எந்த ரகசியமும் கிடையாது, எதகம் கிடையாது. நீ உன் குடும்ப காரியம், உன் பிள்ளை காரியம், உன் உறவு காரியம் எதுவானாலும் நீ மறைக்க நினைக்கலாம், ஆனால் தேவன் ஒருவர் நித்திய சூரியனாக அதை கவனித்துக் கொண்டு இருக்கிறார் என்பதை மறக்காது. நீ கொடுக்க வேண்டிய விதத்துல பலன் கொடு, உன் நாட்ட வேண்டிய இடத்துல நாட்டப்பட்டிரு, உன் ஊழியக்காரனுக்கு முன்பாக உண்மையாயிரு. இல்லையோ கர்த்தர் சடுதியிலே இறங்குவார், உன்னை சுற்றி அடைக்கப்பட்டிருக்கிற வேலைகள் புடுங்கப்படும், அது மிதியுண்டு போடப்படும். என்ன சொல்ல வந்த, அது ஆண்டவர் என்ன செய்வாராம், செடியை அவர் வெட்டுவாராம், நறுக்கி போடுவாராம். இனி நான் செய்ய மாட்டேன்ற அதன் அர்த்தம் என்ன தெரியுமா, ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் வந்து உங்களுக்கு தெரியும், தோட்டம் செய்தவர்களுக்கு தெரியும் பாருங்க, அது வளர வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது, ஒரு ஒழுங்கு இருக்கிறது, அது இப்படித்தான் வளரணும் இல்லையா. கொடியை ஒரு செடி ஒரு கொடியை ஒன்று உண்டு பண்ணாங்கன்னு அதுக்கு ஒரு மரம் வைப்பார்கள், அதுக்கு ஒரு 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 ஏதோ நடுவார்கள், அதை சுற்றி அதை வளர வேண்டும், அது அங்கெங்கும் வளரக்கூடாது, அது அங்கெங்கும் ஓடக்கூடாது, வேலையே அடைக்கப்படுகிறது, வெளியே அது போகக்கூடாது. இன்றைக்கு உலகத்திலே அநேகருடைய செடிகள் கொடிகள் எல்லாம் பறந்து போய் கிடக்கிறது இல்லையா, வேலை இல்லையா, எல்லாம் பறந்து போய் கிடக்கிறது வெளியே. அந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த பாரு நான் இனி வெட்ட மாட்டேன், நான் அதெல்லாம் வெட்ட மாட்டேன், நீ வெட்டி பார்க்க மாட்டேன், அது மிதியுண்டு போகிட்டு. உன் வாழ்க்கையை குறித்து எச்சரிக்கையுள்ளவராயிருங்க. ஆவியின் கனி அன்பு சந்தோஷம் சொல்லி உனக்கு கொடுக்கப்பட்டது சும்மா அல்ல, பார்வைக்கல்ல, வாசிப்பதற்கல்ல, அதை பிரயோஜனப்படுத்துவதற்கு. அன்றாடம் உனக்கு வரம் இல்லையோ இருந்ததோ, அன்றாடம் ஆவிக்குரிய கனிகள்னாலே நிறைந்தது. இது சபைக்கு கொடுக்கப்பட்டதுண்டு. சபையை எதனால் காணப்படும் தெரியுமா, இன்னைக்கு அநேக சபைகள் அற்புதத்திலும் அடையாளத்திலும் குறிக்கிடப்படுகிறது, ஆனால் சபை ஆவியின் கனியிலே தேவனுடைய சமூகத்திலே காணப்பட வேண்டும். வரத்திலும் வல்லமையிலே காணப்பட்டும் கைவிடப்படலாம், ஆனால் கனியிலே காணப்பட்டு கைவிடப்பட முடியாது. வரம் வல்லமை சுகமளிப்பிலே நாம கண்டு ஒருவேளை நாம் ஆண்டவர் அநேகரை பார்த்து சொல்ற உங்களை அறியவே அறிய ரெண்டு வேதத்தில் சொல்லுகிறார். இன்னைக்கு நாம பிரசங்கம் பண்றோம்ப்பா, நாளைக்கு ஆண்டவர் என்னை பார்த்து சொல்ல உன்னை எனக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். கனியில்லாத ஒரு வாழ்வு தேவனுடைய சமூகத்தில் தகாத ஒரு வாழ்வு. ஆகையினாலே ஆண்டவர் நினைச்சுன்னா அதை பாழாக்கி விடுவேன். ஆறாவது வசனத்தை வாசிங்கள்.
அதை பாழாக்கி விடுவேன்
போவதனால்
முச்செடியும் நெருஞ்சிலும் முளைக்கும்.
இங்க பாருங்க, ஆண்டவர் அதை செய்ய வேண்டிய விதத்துல உன்னையும் என்னையும் சரிப்படுத்தல என்ன நடக்கும் தெரியுமா? முச்செடியும் நெருஞ்சியும் வளருமா, வளர்ந்து என்ன செய்யும் உங்களுக்கு தெரியுமா? விதைக்கப்படுகிற விதைகளை குறித்து உவமைகளே ஆண்டவர் சொல்றார். சிலது முச்செடியின் மத்தியிலே விழுந்ததா, அங்கதான் அது வளர்ந்தது. அந்த முச்செடி வட்டுறதுக்கு ஒருத்தனும் கிடையாது பாருங்க, தோட்டக்காரன் கிடையாது பாருங்க, ஆண்டவர் கிடையாது பாருங்க. வேலி அடைக்கப்பட்டு அந்த முச்செடிகள் நெருக்கப்படாமல் சரியாக அந்த மரத்தை வெட்டி நறுக்கி சரியாக வளர்ப்பதற்கு ஆண்டவர் சொன்ன, இனி நான் செய்ய மாட்டேன், இனி நான் செய்ய மாட்டேன். அதனால முட்கள் எல்லாம் நம்மளை என்ன செய்யும் தெரியுமா? நெருக்கும். அதனாலதான் இன்னைக்கு நான் சொன்னேன் தெரியுமா, நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையினுடைய இனிமையும் அருமையும் நமக்கு தெரிகிறது இல்ல. நமக்கு ஒரு சபை கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு போதகர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க நமக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா? அதற்குள்ள இருந்து கனிகளை கொட்டுவதற்கு கொடுப்பதற்கு கஷ்டமா இருக்குது இல்லையா? அப்ப போது கனி அனுச்சுன்னா கசப்பான கனிகளை நாம் கொடுக்கிறோம் இல்லையா? ஆண்டவரே வேணாண்டு சொல்றாரப்பா, அந்த கனி தகுந்ததல்ல. ஆகையினாலே தேவனுடைய தோட்டத்திலே, நல்ல தோட்டத்திலே நல் மரங்களாக நம்மளை வைத்தது உண்மை. ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி கனி கொடுக்கிறோம் என்பது எங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? இல்லையா? கனிகளினாலே நாம் கவனிக்க முடியும், பார்க்க முடியும். பாருங்க என்ன நடக்கிறது, எப்படி நடக்கிறது, எப்படி போகிறதுன்னு சொல்லி. ஆகையினாலே என்னையும் உன்னையும் முச்செடிகள் நெருக்கி விடாத படிக்கும். தேவன் என் மீதும் உன் மீதும் கவனமில்லாமல் அவருடைய கவனத்தை வேறு பக்கம் திருப்பி விடாத படிக்கும். அவர் என்னையும் உன்னை சுட்டி அடைத்திருக்கிற வேலையை அவரே புடுங்கி விடாத படிக்கும். அநேகர் வந்து நம்மளை மிதித்து விடாத படிக்கும். நாம் தேவனுடைய சமூகத்திலே அவர் விரும்புகிற கனியை கொடுப்பது நமக்கு ஏற்றதாகும், நமக்கு அது ஏற்றதாகும் இல்லையா? மத்தேயு 21:19 வாசிங்கள்.
அப்பொழுது வழியருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். உடனே அத்தி மரம் பட்டு
போயிட்டு.
அப்பொழுது வழியருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாது இருக்க கடவுது என்றார். உடனே அத்தி மரம் பட்டு போயிட்டு.
இங்க நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு அத்தி மரத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இது நமக்கு தெரிந்த ஒரு அத்தி மரம் இல்லையா? ஒரு பாட்டு ஒன்று இருந்துச்சு, ட்ரை பண்ண முடியல, கனி கனியற்ற அத்தி மரமே என்று சொல்லி ஒரு பாட்டு ஒன்று படிச்சு யாரோ ஒரு படிச்சு ஞாபகத்தில் இருக்குது இல்லையா? இங்க நீங்க பாத்தீங்கன்னா அப்பொழுது வழியறிய ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதுல இலையை அன்று வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாக கூட கடவுது என்று சொல்லி உடனே அத்தி மரம் பட்டு போயிட்டு தான் பாருங்க. மரம் ஒன்று இருந்தா அதுல கனி இருக்கணும் பாருங்க, விளங்குறதா? அதுவும் கனி தர வேண்டும் என்று வைக்கப்பட்டிருந்தால் அது கனியை கொடுக்கணும், விளங்குறதா? இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பாக்குறாரு, எனக்கு பசி. அதுல நீங்க மாற்கு 11:14 வாசிங்கள். மாற்கு 11:14.
அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீசர்கள் கேட்டார்கள்.
அதுக்கு மேல் வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார்.
அவர் தூரத்தில் ஒரு கரத்தை காண்றார். இங்க இங்க வழி அருகே என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. தூரத்தில் பார்க்கிற பொழுது நமக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நமக்கு புரிகிறது இல்ல பாருங்க. அநேகருடைய வாழ்வு தூரத்தில் இருக்கிற பொழுது தெரிகிறது இல்ல, வழங்குறதா? நெருங்கி 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 பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனா தான் ஒருவருடைய வாழ்வு நல்லது கெட்டதெல்லாம் புரிந்து கொள்ள முடியும், விளங்குறதா இல்லையா? ஆனா ஆண்டவர் தூரத்துல இருந்து பார்த்தார். ஒரு அரித்தி மரத்தை பச்சையாக இருக்கிறது, பசலியாக இருக்கிறது, ரம்யமாக இருக்கிறது, பார்வைக்கு இன்பமாக இருக்கிறது, எல்லாம் இருந்தும் இருக்க வேண்டியது இல்லை, விளங்குறதா? இன்னைக்கு என்ன வச்சுக்கொள்ளுங்க, என்னிடத்துல இன்னைக்கு ஊழியம் இருக்கிறது, நான் வேதத்தை வாசிக்கிறேன், வேத வசனத்தில் ஒரு ஏதோ ஒரு கொஞ்சம் அறிவு இருக்கிறது, ஒரு அபிஷேகம் உள்ள ஒரு ஆவிக்குரிய ஒரு வாழ்வு வாழ்கிறேன், நல்லது செய்கிறேன், தர்மங்களை செய்கிறேன், ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், உடுப்பெல்லாம் கொண்டு கொடுக்கிறோம், எல்லாம் இருக்கிறது, ஆனா கனி இல்லை. வழங்குறதா? வழங்குறதா? ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றார், நீ நேசிக்கிறவர்களையே நேசித்தால் உலகத்தில் இருக்கிறவனும் அப்படித்தானே செய்கிறான், அவனை போலதானே நீ செய்கிறா, இதுல என்னன்னு சொல்லி பார்த்தார் இல்லையா? வழங்குச்சா? எனக்கு சபையில் ஒரு சிலர் இருக்கிறார்கள், நல்லாய் பழகுவேன், நல்லாய் பேசுவேன், அவர்கள் தெரிந்து கொண்டபடினாலும் அவர்களுக்கு போய் கை கொடுப்பேன் இல்லையா, இப்படி நான் செய்து கொள்ளுவேன். ஆனா வேத என்ன, நீ அதை வெளியில செய்கிறவன் மாதிரியே நீ இங்க செய்தா, இதுல ஒரு பலனும் இல்லை என்று சொல்லுகிறார் இல்லையா? ஆகையினால தூரத்தில் அவர் வந்து மரத்தை ஆண்டவர் கண்டார். ஏன் தெரியுமா? ஆண்டவருக்கு ஒரே ஏமாற்றம் பாரு. ஆண்டவர் எங்கேயாவது வரத்தை நான் தேடி பார்த்தேன், வரம் இல்லை, நான் ஏமாந்து போனேன்னு சொல்லி சொல்லல. ஒரு அப்போ சொன்ன ஊழியனை எடுத்து வைத்து இவன் அற்புத அடையாளங்களை செய்வான்னு சொல்லி நான் நினைத்திருந்தேன், இவன் செய்யல, நான் ஏமாந்து போயிட்டேன்னு சொல்லல. ஒரு ஊழியக்காரன் எடுத்து இவன் ஆவியிலே நிறைந்து வல்லமினாலே பெருகி பெரிய காரியத்தை செய்வான் என்று எதிர்பார்த்திருந்தேன், இவன் அதுல தவறித்தான், அதனால நான் ஏமாந்து போயிட்டேன்னு சொல்லல. ஆண்டவனுக்கு ஏமாற்றப்பட்ட ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? கனியுள்ளூர் வாழ்வு. தூரத்துல பார்க்கிற பொழுது எல்லாம் நல்லா இருக்கும் தெரியுமா? தூரத்தில் அவர் கட்டடத்தை பாத்தீங்கன்னா அது ரம்யமாக இருக்கும், ஆனா கிட்ட போய் பாத்தீங்கன்னா அதோட வட்டிகள், அதோட மடப்புகள், அதோட கலர்கள் எல்லாம் மாறி போயிருக்கு இல்லையா? ஆண்டவரும் பார்த்து விட்டு ஆண்டவருக்கு பசி உண்டாயிட்டு பாருங்க, ஓடி 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 மரத்தை தேடி ஓடுகிறார். இன்னைக்கு என்னையும் உன்னையும் தேடி தேடி வந்து கொண்டு இருக்கிறார். ஐயா எனக்கு பசியா இருக்கிறது. ஒரு கனி கொடுப்பியா? ஒரே ஒரு கனி கொடுப்பியா? ஆவிக்குரிய ஒரு கனி கொடுப்பியா? அன்புள்ள ஒரு வாழ்வு கொடுப்பியா? அன்புள்ள ஒரு வாழ்வு சபையிலே, உன் குடும்பத்திலே, உன் வாழ்விலே அன்புள்ள ஒரு வாழ்வு கொடுக்கணாலே முடியுமா என்று சொல்லி ஆண்டவர் கேட்டா இன்னைக்கு நாம் சொல்ல முடியுமா? ஆண்டவரே என் சபையில இருக்கிறவர்களுக்குள்ளே நான் தான் அன்புள்ள ஒரு மனுஷன் என்று சொல்ல முடியுமா? அது தேவ பார்வையிலே சரியா இருக்குமா? என்ற அநேக தடவைகளிலே அநேக தேவ ஊழியக்காரர்கள் தங்களை குறித்து சொல்லுகிறது தேவன் அங்கீகரிக்கிறார். நீ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன்தான், நீ நல்ல மனுஷன்தான், உண்மையுள்ள ஒரு மனுஷன்தான் சொல்லி அங்கீகரிக்கிறார். அப்படியானா நான் இன்றைக்கு சொன்ன ஆண்டவரே சபையிலே நீ கொடுத்த கனிகள் ஐந்து விதமான கனி என்னுடைய வாழ்விலே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது சொன்னா ஆண்டவர் சொல்ல முடியுமா? நீ சொன்னது சரிதான், நீ சொன்னது சரிதான் என்று சொல்ல முடியுமா? இல்லை சொன்னா நாம சொல்ல முடியுமா? ஆண்டவரே ஜெபம் பண்ணுவேன், நான் நல்லாய், ஆண்டவரே வரம் எனக்குள்ள இருக்கிறது, ஆண்டவரே நான் தரிசனத்தை காண்கிறேன் என்று சொல்லி நாம் சொல்ல முடியுமா? எது ஏற்றதாக இருக்கிறது தேவனுக்கு? வரமுள்ள, தரிசனமுள்ள, வசன அறிவுள்ள ஒரு வாழ்வா, அல்லாவிட்டால் கனி நிறைந்த ஒரு வாழ்வா? ஏண்டா கனி நிறைந்த ஒரு வாழ்வை நாம் செய்கிற பொழுது, அன்பு கூறுகிற பொழுது கற்பனைகளை எல்லாம் நாம் நிறைவேற்றுகிறோம், தேவ வசனங்களை எல்லாம் நிறைவேற்றுகிறோமா இல்லையா? ஆகையினாலே நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நீயும் நானும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய அன்பிலே எப்படி நிலைத்திருக்கிறாரோ அப்படி நீயும் நானும் அவருடைய அன்பிலே நிலைத்திருங்கள் சொல்லி கடந்த முறை நாம் பார்த்தோம். தேவ ஆவியானவர் நமக்குள்ளே அன்பாக ஊட்டப்பட்டிருக்கிறார், அந்த அன்பிலே நிலைத்திருங்கன்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து என்னையும் உன்னையும் நேசித்தார் என்பதை நாம் பார்த்தோம் அன்றைக்கு இல்லையா? ஆகையினாலே இங்க நீங்க பாத்தீங்கன்னா தூரத்தில் இருக்கிற மரம், மரம் எல்லாம் பச்சையாக இருக்கிறது பாருங்க. மரம் பச்சையாகவும் செழிப்பாகவும் இருந்தால் நம்முடைய கருத்து என்ன தெரியுமா? இது நல்ல மரம், இது கனிகளை கொடுக்கும், இது கொஞ்ச நாள் போக விட்டு பாருங்க பூக்கும், இது ஏதாவது கொடுக்கும், பிஞ்சுகளை விடும் என்று சொல்லி நாம் என்ன எங்கிட்ட கருத்து அது. ரெண்டாவது பச்சையாக இருக்கிறது, இதை காஞ்சி பழுதட்டி ஏதாவது தொங்கிக் கொண்டிருந்தால் சொல்லுவோம் இந்த மரம் சரியில்லை, ஏதோ இந்த மரத்துக்கு பிரச்சனை, இதுக்கு மருந்தடிக்கணும், அதடிக்கணும், இதடிக்கணும் ஏதோ பேசிக்கொள்வோம். ஆனா மரம் பச்சையாக இருந்தா என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? நல்ல மரம், இது நல்ல மரம், எங்க வீட்டுல ஒரு மரம் இருக்கு, அது பச்சை மரம் பாருங்க, அது எப்பவும் பச்சையா இருக்கும்னு சொல்லி சொல்லுவோம் பாருங்க. ஆனா இயேசு தூரத்தில் இருந்து பார்த்த பொழுது அந்த மரமும் நல்லா இருந்தது பாருங்க, பச்சையாக இருந்தது பாருங்க, பார்ப்பதற்கு இன்பமாக இருந்தது பாருங்க. இயேசுவன் கடகட கடகட கடகடன்றதை மரத்தை நாடுகிறார், அந்த மரத்தை தேடி போகிறார், அந்த மரத்தண்டை ஓடுகிறார். ஆனால் முடிவில் என்ன தெரியுமா? படு ஏமாற்றம் பாருங்க, இயேசுவுக்கு படு ஏமாற்றம் பாருங்க. பசியோட போன ஆண்டவர் என்ன சொல்லிட்டு வந்த தெரியுமா? இனிமேல் ஒருத்தனும் இந்த மரத்துல கனியை பொடுங்க கூடாது, ஒருத்தனும் சாப்பிடக்கூடாது, ஒருத்தனும் இந்த மரத்தினால ஆசீர்வாதம் வரவே கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் கடந்து செல்லுகிறதை பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே நான் ஒரு காரியத்தை சொல்றேன், அங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஏசாயா தீர்க்கதரிசி என்ன செய்தா தெரியுமா?
அவர் தரிசனத்தை கண்ட பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? நான் அசுத்த உதருள்ள மனுஷன், அந்த ஜனங்களின் மத்தியிலே வாசம் பண்ணிக்கிறேன் சொல்லி சொன்னார் தெரியுமா? விளங்குறதா? ஆகையினாலே இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இந்த மரம் என்ன செய்திருச்சுன்னா, தனக்கு இருக்கிறது தனக்கு இருக்கிறது ஒன்றும் தெரியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? இன்னைக்கு நாம எல்லாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அந்த மரத்தை போல பச்சையாக இருக்கிறோம், வசன அறிவு இருக்கிறது நமக்கு. இல்ல, எல்லாருக்கும் வசன அறிவு இருக்கிறது, அது தெரிந்த விஷயம் இல்லையா? இந்த சபையிலே அநேக போதனைகள் போதிக்கப்பட்டிருக்கிறது, அநேக பிரசங்கங்கள் பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது, அநேக பிரசங்கிகள் வந்து பிரசங்கித்திருக்கிறார்கள். வசன அறிவு இருக்கிறது, ஆனால் ஆவியின் கனி நிறைந்திருக்கிறமே. புதிய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சில சபைகளை குறித்து அவர்கள் விசேஷர்கள் மெச்சுகிறார்கள். அவர்கள் கொடுக்கிற சபை, அவர்கள் விசுவாசம் உள்ள சபை. இந்த சபையை பார்த்து இது ஆவியின் கனியினாலே நிறைந்த அன்பு நிறைந்த சபை என்று சொல்லி ஆண்டவர் பெருமைப்பட்டால், அதுதான் உன் வாழ்வினுடைய வெற்றியே ஒழிய வேற எதுவும் கிடையாது, வேற எதுவும் கிடையாது இல்லையா? இந்த மரத்துக்கு தன்னை குறித்து தெரியல பாருங்க. அந்த மரம் என்ன நினைத்திருக்கு தெரியுமா? எல்லாம் நல்லா இருக்கப்பா, வசனம் வாசிக்கிறேன், ஜபம் பண்ணுகிறேன், கூட்டத்துக்கு போறேன், ஆராதனைக்கு போறேன், காணிக்கு கொடுக்கிறேன், தசமாவும் கொடுக்கிறேன், எல்லாம் சரியா இருக்குது. ஆனா ஆண்டவர் கிட்ட வந்தார், ஆண்டவர் கிட்ட வந்தார். ஐயா, இந்த நாள்ல ஒரு வேண்டுதல் என்ன தெரியுமா? இயேசுவை கிட்ட வர செய்யுங்க. இயேசு உன் பக்கத்துல வரட்டுக்கு, இயேசு கிட்ட வரட்டுக்கும் ஐயா, இயேசு வரட்டுங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் அண்டையிலே ஆண்டவர் வந்தது நிமித்தமாகத்தான் அவனுக்கு தெரிந்தது, நான் அசுத்த உதருள்ள ஒரு மனுஷன், நமக்கு பக்கத்துல வரட்டுக்கும் இயேசு, அப்பதான் நம் வாழ்வு மாறும். எல்லாவிட்டா மாறாது பாருங்க. இன்றைக்கு நம் பக்கத்தை சுற்றி யாரார் இருக்கிறாங்கன்னு தெரியுமா? யாரார் இருக்கிறாங்க, யாரார் இருக்காங்க? நமக்கு பிரியமானவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? யாரை விரும்புகிறோமோ அவர்கள் பக்கத்திலே இருப்பார்கள், நண்பர்கள் உறவுகள் என்று சொல்லி பக்கத்தில். ஆனா இயேசு நமக்கு பக்கத்தில் இருக்கணும் பாருங்க, அப்பதான் என்னுடைய வாழ்வை நாம் பார்க்க முடியும். ஆகவே இங்க என்ன சொல்லப்படும், அந்த வசனத்தை திருப்பி வாசிங்கள்.
அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதிலே ஏதாகிலும் அகப்படும் ஒன்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாயிராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியே குசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள்.
அதை அவர்கள் அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். இனி ஒரு காலம், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா கனியை அவர் பார்த்தார், அதுல ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பார்த்தோம். இதுல அத்திப்பழ காலம் இல்லாது இருந்தபடினாலே இல்லாது இருக்கிறது ஓகே, ஆனா தோட்டம் எப்படி இருந்தது தெரியுமா? பார்வை எப்படி இருந்தது தெரியுமா? மற்றவர்களை ஏமாட்டுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்வு இருக்கக்கூடாது. விளங்குறதா? ஆவிக்குரிய வாழ்வு என்பது மற்றவர்களை ஏமாற்றுவதற்காக வேண்டி கொடுக்கப்படவில்லை. விளங்குறதா? நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறதுனாலே மற்றவர்கள் ஏமாற்றப்படக்கூடாது. விளங்குறதா? இதுல பல காரியம் இருக்கிறது பாருங்க, நான் சில காரியத்தை சொல்லலாம் இல்லையா, ஆனா வேணாம் இல்லையா? நாம கிறிஸ்தவர்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் ஆராதிக்கிறோம் என்பதனாலே மற்றவர்கள் என்ன செய்யப்படக்கூடாது, எங்களால ஏமாற்றப்படக்கூடாது. இந்த மரம் இயேசுவையே ஏமாற்றிச்சு பாருங்க. உண்மையிலேயே அந்த மரத்தை கொஞ்சம் சொல்லத்தான் வேணும் பாருங்க. இயேசுவையே ஏமாற்றியது இல்லையா? இயேசு தூரத்துல இருந்து பார்த்தா, வாப்பா கனி பசிக்குது, ஒன்றுமே இல்லை இல்லையா? ஆகையினால இயேசு என்ன சொன்னா தெரியுமா? உன்னிடத்துல இருந்து நீ எதுக்குமே யாரும் புசிக்க கூடாது, யாரும் புசிக்க கூடாது. அப்ப நான் கேட்கிறேன், கனிதானே இல்லை, ஆண்டவருக்கு அது இவ்வளவு முக்கியம், அதனால இப்படி ஒரு காரியத்தை செய்யணுமா? எஸ், பரலோகத்திற்கு போவதற்கு கனியுள்ள ஒரு வாழ்வு மிகவும் முக்கியம். கனியுள்ள ஒரு வாழ்வு இல்லாமல் நாம் பரலோகத்துக்கு போக முடியாது. நான் சொல்றேன் கேளுங்க, போக முடியாது. வரம் இல்லாமல் போகலாம் நீங்க இல்லையா? ஒருவேளை நீங்க வசனத்துல அறிவில்லாதவர்களாக இருக்கலாம். எல்லாரும் வசன அறிவு உள்ளவர்களாக இருந்தாலும் சொல்லி வேதத்தில் பாட்டு முடியாது. படிக்காதவர்கள், பட்டம் இல்லாதவர்கள், ஏழைகள், எளியவர்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு போறாங்க. அதனால வசனத்துல அறிவு எனக்கு எல்லாம் தெரிந்திருக்கணும். தெரிந்து என்ன பிரயோசனம்? ஆவின் கனி இல்லாவிட்டார். ஆகையினாலே ஆவின் கனி இருக்கிற ஒரு மனுஷன் பரலோகத்திலே கடந்து செல்ல முடியும். லூக்கா 13வது அதிகாரம், சீக்கிரம் வாங்க. லூக்கா 13வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிங்கள். லூக்கா 13:6.
அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரரை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தை மேன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார்.
அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நாட்டினான். அவன் வந்து அதிலே கனியை தேடின பொழுது ஒன்றுமே கிடைக்கலையா. அடுத்த ஏமாட்டம் பாரு, ஒன்றுமே கிடைக்கல. எல்லா தோட்டத்துலதான் இருக்குது, ஆனா ஒன்றுமே கிடைக்கல. தோட்டத்துல இருக்கிறபடினாலே கனி நிறைந்தவர்கள் என்று நாம் நினைக்க கூடாது. ஒரு தோட்டக்காரன் உண்மையத்துல எல்லாருக்கும் இந்த தோட்ட அனுபவம் கிடையாது. பாருங்க, ஒரு தோட்டக்காரனை குறிச்சு விசாரிங்க. 150 மரத்தை வைத்தால் அந்த மரத்துங்களுக்கு இல்ல என்ன நடக்கிறதுன்னு சொல்லி இல்ல விசாரிச்சீங்கன்னா அவன் ஒன்று வர சொல்லி தருவான். பாருங்க, இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தோட்டக்காரன் வச்சுட்டு சொல்றான், தேடி கனியை தேடி வருகிறார். ஆண்டவர் எங்கேயும் வரத்தை தேடி வரவில்லை, திரும்பவும் சொல்றேன், ஆனா கனியை தேடினார், கனியை மரத்திலே தேடினார். பாருங்க, தேடுகிற பொழுது ஒன்றையும் காணல். அடுத்த ஏமாட்டம் பாருங்க, தூரத்துல இருந்து மரத்தை பச்சையா இருந்தோடி போனா அங்கேயும் கனியை காணல, தோட்டத்துல வைத்து வளர்த்தெடுத்தா அதுலயும் கனியை காணல. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றது? அப்பொழுது அவன் தோட்டக்காரன் நோக்கி, இதோ 3 வருஷமாக இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன். 3 வருஷமாக தேடுறார் ஆண்டவர், 3 வருஷமாக. நான் ரட்சிக்கப்பட்ட நான் நினைக்கிறேன் 20 வருஷத்துக்கு மேல நினைக்கிறேன், நம்புறேன் இல்லையா. 20 வருஷமா ஆண்டவர் இடத்துல என்னத்தை தேடுறார் தெரியுமா? நல்ல பிரசங்கத்தை தேடல ஆண்டவர், நல்ல பிரசங்கத்தை தேடல. நல்ல ஒரு வரம் உண்டு, நல்ல ஒரு வரம் இருக்குது, பிசாசம் 10,000 பிசாசு நீ துரத்தனும்னு சொல்லி அவர் வரல. அவர் கேட்டது என்ன தெரியுமா? 3 வருஷமா தேடுறேன், கனியை காணலப்பா, ஒரு கனியையும் காணல. அதற்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றார்? தோட்டக்காரன் பார்த்து என்ன சொல்றேன் வாசிக்க தொடர்ந்து, 3 வருஷமாய் அந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இதை நிலைத்தையுமே கெடுக்கிறது. ஆண்டவர் கனியை தேடி ஏமாறுகிற பொழுது அவர் கொடுக்கிற காரியங்கள் ஈஸியாக தெரியல. அதனால நான் சொன்னேன், இது பரலோகத்துக்கு மிகவும் முக்கியமானதுன்னு சொல்லி விளங்கிச்சுதா? விசுவாசம் இல்லாதவர்களுக்கு சொன்னாங்க, ஜெபம் பண்ணப்பா, இன்னும் விசுவாசத்தில் அவன் ஊண்டி கட்டப்படணும், பின்வாங்கி போயிட்டான் அவனை கூட்டிட்டு வா. ஆனா கனியை தேடி வருகிறார். ஏண்டா, காலங்கள் போகிறது, நாட்கள் போகிறது, வருஷங்கள் குறுகுகிறது, கத்திரிட்ட வருகை பகிரங்கமாக இருக்கிறது. ஆண்டவர் தேடுகிறது என்ன தெரியுமா? கனி இருக்கிறதா? சபைகள்ல ஆண்டவர் தேடுகிற கனி இருக்கிறதா? உன்னிடத்துல என்னிடத்துல தேவன் தேடுகிற கனி இருக்கிறதா? தெரியாத ஆண்டவரே. அடுத்த வசனத்தை வாசிங்க. அதற்கு
அவன்,
ஐயா,
இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை ஒட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார்.
அதுக்கு வேலைக்காரன் என்ன தெரியுமா சொல்றான்? 1 வருஷம் கொடுப்போம், இன்னும் 1 வருஷம் கொடுங்கப்பா, நான் எல்லாம் வெட்டேன் எல்லாம். இது நீங்க முதல் முதல்ல நாங்கள் வாசிச்ச வார்த்தையில சொன்னார் ஆண்டவர். என்ன தெரியுமா? நான் அதுக்கு அதை வெட்ட மாட்டேன், அதை நான் சரிப்படுத்த மாட்டேன், அந்த தோட்டத்தை நான் சரிப்படுத்த மாட்டேன், அந்த நபரை நான் சரிப்படுத்த மாட்டேன். ஏன்னு சொல்லி இதே காரியத்தை தான் இங்கே ஒருத்தர் செய்யறான். இங்க நான் என்ன சொல்றான் தெரியுமா? 1 வருஷம் கொடு, நான் அதுக்கு எதெல்லாம் செய்து பசுல போட்டு அதுக்கு தண்ணி விட்டு எல்லாம் பார்த்து இன்னும் 1 வருஷம், 4வது வருஷம் நான் கொடுக்கறேன், இந்த 4வது வருஷத்திலையும் கனி கொடுக்கலன்னு சொல்லிச்சுன்னா அது வெட்டு ஆண்டவர். ஆனா 1 வருஷம் கொடுங்க, 1 வருஷம் கொடுங்க ஆண்டவர். எனக்கும் உனக்கும் ஆண்டவர் எத்தனை வருஷம் கொடுத்திருக்கிறாரோ எனக்கு தெரியாது, அதை காணல. ஆண்டவர் எனக்கு சொல்லவும் இல்லை. எனக்கும் உனக்கும் உங்களுக்கு வேணா, எனக்கு ஆண்டவர் எத்தனை வருஷம் கொடுத்திருக்கிறாரோ எனக்கு தெரியாது. கனி கொடுக்கணும், நீ கனி கொடுக்கணும். நீ கனி கொடுக்கணும், இன்னும் 1 வருஷம் தர்றேன், இன்னும் 1 வருஷம் உனக்கு கொடுக்கறேன், இன்னும் 1 வருஷம் தாரேன், நீ கனி கொடுக்கணும் ஐயா. இந்த வருஷமும் கொடுக்காட்டி ஆண்டவரே, அதை நான் வெட்டி போடுறேன். உங்களோட மனச்சாட்சியின்படி தேவனுக்கு முன்பாக சொல்லுங்க, நம்முடைய ஆவிக்குரிய கனி எவ்வளவுத்துக்கு விளைஞ்சிருக்கிறது, எவ்வளவுத்துக்கு இருக்கிறது? சில கேள்விகளுக்கு முன்பாக நாம் தலை குனிந்துதான் ஆக வேண்டும். விளங்குறதா? வேதம் சில கேட்கிற கேள்விகளுக்கு முன்பாக நாம் தலை குனிந்துதான் ஆக வேண்டும். இதிலே நான் இத்தனை 1 வருஷமாக கிறிஸ்துவோடு இருக்கிறேன் பேச்சுக்கு இடம் இல்ல. பாரு, மத்தேயு 3:10 வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. இன்னொரு ஒரு காரியம் எனக்கு பார்க்க விருப்பமான காரியம் இருக்கிறது. மத்தேயு 3:10 வாசிங்கள்.
இப்பொழுது கோடரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் விட்டுண்டு அக்கினியிலே போடப்படும்.
அக்கினியிலே போடப்படுமா? அக்கினியிலே போடப்படும். கத்தருடைய வருகையிலே கனி இல்லாத மரங்கள் எல்லாம் அக்கினியிலே போடப்படும் என்பதை நாம் யாரும் தவிர்க்க முடியாது, இல்லை என்று சொல்ல முடியாது, இல்லை என்று சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு கேட்கிறேன், இத்தனை வருஷ காலத்தில் ஆவிக்குரிய கனிகள் எவ்வளவு நம்முடைய வாழ்வில் நிறைந்திருக்கிறது? இல்லாவிட்டால் ஏதோ பேசிக்கொண்டு ஏதோ சரிப்படுத்திக் கொண்டு மனதை திருப்திப்படுத்திக் கொண்டு இருக்கிறோமா? மனதை திருப்திப்படுத்தலாம் தெரியுமா, மனம் குமுறினா அதை திருப்திப்படுத்துவதற்கென்று சில காரியங்களை நாம் செய்யலாம், விளங்குறதா? அப்படி நம்முடைய வாழ்க்கை ஓட்டுகிறோமா? தெரியாது இல்லையா, பரவாயில்ல. ஒரு காரியத்தை நான் பார்த்து முடிக்கலாம் இல்லையா, மத்தேயு 21 அதிகாரம் 34 வசனத்திலிருந்து வாசிங்க.
கனிகாலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரனை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொன்றார்கள். பின்னும் அவன் முந்திரவர்களும் அதிகமான வேறே ஊழியக்காரரை அனுப்பினான், அவர்களையும் அப்படியே செய்தார்கள். கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, இவனை கொண்டு இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்ளுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு கொடுப்பான் என்றார்கள்.
இங்க பாத்தீங்கன்னா, முதல்ல ஊழியக்காரர்களை அனுப்புறாராம், கனிய கொண்டு வாங்கப்பா. ஆண்டவர் இங்கே எழுதியிருக்குதா ஏதாவது வேற ஏதாவது கொண்டு சொல்லி போய் ஏதாவது வேற ஏதாவது கொண்டு வாங்கன்னு சொல்லி எழுதியிருக்குதா? இல்ல, கனிய கொண்டு வாங்கன்னு சொல்லி முதல்ல யாரை அனுப்பினார் தெரியுமா? ஊழியக்காரரை அனுப்பினாராம். பழைய ஏற்பாட்டில இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் அநேக ஊழியக்காரர்கள் வந்தாங்க பாருங்க, அநேக ஊழியக்காரர் வந்தாங்க. அதுல அநேகர் மறித்தார்கள், அநேகரை தள்ளிவிட்டோம். பிறகு பிதா என்ன செய்தா தெரியுமா? இது ஒண்ணும் சரி வராது. ஊழியக்காரர்கள் அனுப்பினா என்ன செய்யறாங்க? கீழ்படுகிறாங்க இல்ல. அதனால என்ன செய்வோம்? என் குமாரனே அனுப்புறேன் பாரு, என் குமாரன் போய் என்ன செய்யணும்? கனிகளை கொன்றோன், தோட்டத்தில் இருந்து கனிகளை கொன்றோன் குமாரனை அனுப்பினார் பாருங்க. குமாரனை அனுப்பியும் கனி கிடைக்கல பாருங்க. அப்ப பிதா என்ன கேட்கிற தெரியுமா? இவங்களை என்ன செய்யலாம்? அதுக்கு என்ன சொல்ற தெரியுமா? அவர் வந்து கனி கொடுக்கிற இடத்துல தள்ளிவிட்டு, கனி கொடுக்காத தள்ளிவிட்டு, கனி கொடுக்கிற இடத்துலயே அதை கொடுப்பார், கொடுப்பார. அப்ப நான் கேட்கிறேன், கிறிஸ்து வருகிற பொழுது உன்னையும் என்னையும் வைத்து தேவன் என்ன செய்வார்? பிதாவாகிய தேவன் வருகிற பொழுது, இதுவரைக்கும் அநேக காரியத்தை தேவன் எங்களுக்கு அனுப்பினார், ஆனால் என்ன செய்யல, என்ன நடக்கல, நம்முடைய வாழ்விலே கனி இல்லாத ஒரு வாழ்க்கை பாருங்க. பாருங்க, நீங்க விசுவாச வாழ்க்கையா இருக்கலாம் பாருங்க, நல்ல விசுவாசிகளாக இருக்கலாம், நல்ல அபிஷேகத்துல நிறைந்திருக்கலாம் பாருங்க. எனக்கு தெரியாது, ஏதோ நான் பேசுறேன் இல்லையா, அபிஷேகத்துல நாம் நிறைந்திருக்கலாம் பாருங்க, நல்ல வேத அறிவுள்ளவர்களாக இருக்கலாம் பாருங்க, சபைகள் ஒழுங்கு முறைகளை கற்றிருக்கலாம் பாருங்க. ஆனா கனி இல்லாமல் இருக்கிற பொழுது, பிதாவாகிய தேவன் வருகிற பொழுது என்ன நடக்கும், என்ன நடக்கும்? ஆண்டவர் பார்த்து அன்றைக்கு கேட்க மாட்டேற, இத்தனை ஊழியக்காரனை நான் அனுப்பினேன், என்னென்ன செய்தீங்க? என் குமாரனையே அனுப்பினேன், நீங்க என்ன செய்தீங்க? இன்னைக்கு நானே வந்திருக்கிறேன், உங்களை நான் என்ன செய்யலாம்? பதில் கொடுக்க முடியுமா? 10 கன்னிகைகள் என்ன செய்தார்கள் இருந்து? அவர்களுக்கு கன்னிகைகள் என்று பேர் கூட இல்லையா? 10 கன்னிகைகள் இருந்து என்ன செய்தார்கள் தெரியுமா? பாட்டோடு பாட்டு படித்தார்கள், நல்லா சந்தோஷமா இருந்தார்கள், அவர்களோடு சேர்ந்து அக்கினியிலே குளிர் காய்ந்தார்கள் இல்லையா? விசுவாசத்திலே ஓங்கிய புயத்திலே நின்றார்கள் இல்லையா? வசனத்திலே அறிவிலே நிறைந்திருந்தார்கள் இல்லையா? ஆனால் ஆண்டவர் வருகிற பொழுது 5 பேரை காணல, 5 பேர் இருந்தாங்க இல்லையா, நித்திரை கொண்டார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் வருகிற பொழுது அநேக காரியங்கள் ஆச்சரியமாக இருக்கும். இன்றைக்கு தெரியாதது, இன்றைக்கு நமக்கு விளங்காதது என்ன, எனக்கு கிறிஸ்துடைய வருகை குறித்த ஒரு கற்பனையே இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுகிறேன், நான் இல்லையா, கற்பனையே இருக்கிறது இல்லையா? இன்னைக்கு நான் பிரசங்கிக்கிறபடியினால் என்னுடைய கற்பனை எல்லாம் என்ன தெரியுமா? தேவன் என்னைத்தான் முதலாவது கூப்பிடுவார் என்னது என்னுடைய கற்பனை. என்னைத்தான் முதலாவது கூப்பிடுவாய், சமஸ்த சபையிலே உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களும் தேவ தூதர்களை நீக்கிற பொழுது என்னைத்தான் கூப்பிடுவார் என்று சொல்லி என்னுடைய நினைப்பு இருக்கிறது இல்லையா? யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும்? இன்றைக்கு இலங்கையில இருக்கிற ஒரு ஏழிய ஆண்டவர் கூப்பிடலாம், இன்னைக்கு யூரோப்ல இருந்து எங்கேயோ ஒரு மூலையில இருந்து தேசத்துக்காய் சபைகளுக்காய் விழுந்து விழுந்து ஜபம் பண்ணுகிற ஒருத்தனை ஆண்டவர் கூப்பிடலாம், எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய கற்பனை, உங்க கற்பனை என்னை விட மேலாக இருக்கும் சொல்லி எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் நினைப்பீங்க ஆண்டவர் எனக்கு ஒரு கிரீடத்தை வைத்து கூப்பிடுவார், நான் சபையிலே இதை செய்தேன், நான் சபையிலே அதை செய்தேன், சபையிலே இப்படி இருந்தேன் சொல்லி. இல்லை, ஆண்டவர் பார்க்கறது என்ன தெரியுமா, கனியுள்ளொரு வாழ்வு முதலாவது இருக்கிறதா, கனியுள்ளொரு வாழ்வு முதலாவது இருக்கிறதா, அதை வைத்து சொல்ற கனியுள்ளொரு வாழ்வு உள்ள மனுஷன் வாப்பா. இல்லையோ நீங்கள் இன்றைக்கு பார்த்து இந்த வசனங்கள்ல எங்கேயும் ஆண்டவர் கனி இல்லாத ஒரு மரத்தை பார்த்து நீ நல்லொரு மரம் என்று சொல்லவே இல்லை, சொல்லவே இல்லை. பாரு ஏமாற்றம் அடைந்து போன ஆண்டவர் பாரு. இல்லையா, நாங்கள் ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம், வசனத்தினுடைய அறிவை பெற்றிருக்கலாம், ஆனால் ஆவியின் கனியை பெற்றாவிட்டால் தேவராட்சியத்தில் எந்தவித பிரயோசனமும் கிடையாது. ஹாலலூயா, தேவனுடைய சமூகத்தில் இருந்திருப்போமா? ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. யோசிப்பு குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? யோசிப்பு கனிதரும் திராட்சை செடி என்று சொல்லி, அவர் நீருட்டண்டையிலே கனிதரும் திராட்சை செடி என்று சொல்லி அந்த வார்த்தை அங்கே சொல்லி முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு உன்னையும் என்னையும் தேவன் பார்த்து இதை சொல்ல முடியுமா? இவன் நீருட்டண்டையிலே இருக்கிற திராட்சை செடி, கனிதருகிற திராட்சை செடி. நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படு. ராஜா வருகிறார் ஆயத்தம் தானா, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லலாமா? ஆரையா கேளு, உன் மனச்சாட்சியை பார்த்து இயேசு வர்றா போகலாமா, இயேசு வர்றார் போகலாமா, அல்லாவிட்டா மனம் சஞ்சிடப்படுகிறதா? இயேசு வந்து கொண்டு இருக்கிறார், அவரை எதிர்நோக்கி போகலாமா? என்னிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற கனி இருக்கு தெரியுமா உனக்கு? என்னிடத்தில் எதிர்பார்க்கிற கனி இருக்கிறது, நான் ஆயத்தம் போகுமா என்று சொல்ல முடியுமா? இல்லை, ஆண்டவரே ஆண்டவரே என்று நம்முடைய மனம் அழுது கொண்டு இருக்கிறதா? நல்ல கனிகடா பாருங்க, கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிறேன். கடந்த மூன்று செய்திகளை கேட்டிருக்கிறோம், உங்களை தாழ்த்தி உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாக நிறுத்துங்க. தேவன் விரும்புகிற அளவுக்கு கனியுள்ள ஒரு நிறைந்த ஒரு வாழ்வு நாம் வாழுகிறனா? உன்னை ஆராய்ந்து பாருப்பா. கத்தர் வருகிற பொழுது நீ தள்ளப்பட்டு போயிடக்கூடாது, கத்தர் வருகிற பொழுது உன்னை அறியேன் என்று சொல்லக்கூடாது, கத்தர் வருகிற பொழுது அவர் உன்னை பார்த்து கவலைப்படக்கூடாது, நீ அந்த நாளை அழுது புலம்ப கூடாது. அதனால இன்னைக்கு யாரா இன்னைக்கு பார், உன் இருதயத்தை நாவுக்குரிய வாழ்க்கையை திரும்பிப்பார். ஏதோ நீ வாசிக்கிறாய், ஏதோ நீ ஜபம் பண்ணுகிறாய், ஏதோ நீ ஊழியம் செய்கிறாய், ஏதோ தர்மம் செய்கிறோம் என்று நினைத்துக் கொண்டு இதுதான் நாவுக்குரிய வாழ்க்கை என்று நினைத்து கனவு கண்டு கொண்டுகிறாதப்பா. தேவன் வருவது நிச்சயம், அவர் வருகிற பொழுது கனி கொடுக்கிறாயா? தா கொண்டு வா கனியை, கனியை நான் தேடி வருகிறேன். மரத்தை அல்ல, வல்லமையே அல்ல, மரத்தை அல்ல, வல்லமையே அல்ல, நான் தேடுகிறது கனி, ஆவிக்குரிய கனி. கொண்டு வா, தேவ சமூகத்தில் கொண்டு வா. நீ கொடுக்கிற கனிகள் எல்லாம் சூத்தியாயிருக்கிறதாப்பா? நீ கொடுக்கிற கனி தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறதா? நீ கொடுக்கிற கனி எல்லாம் வெதும்பி போயிருக்கிறதாப்பா? நீ கொடுக்கிற கனி மாயமாயிருக்கிறதா? நீ கொடுக்கிற கனி அப்பப்போ அந்தந்த நேரத்துக்கு தகுந்ததா இருக்கிறதா? அல்லாவிட்டால் உண்மையிலேயே ஆண்டவருடைய பசியை ஆட்டுகிற கனியாக இருக்கிறதா ஐயா? இந்த மூன்று செய்திகளையும் கேட்டும் உன் வாழ்வில் ஒரு திருப்பம் இல்லையே ஆனில், கர்த்தர் வருகிற பொழுது, ஆண்டவர் வருகிற பொழுது இந்த நாட்களை குறித்தொரு உத்தரவு, ஒரு பதில் நீ கொடுத்தே ஆக வேண்டும் தேவனுக்கு. அதற்கு மேலாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், தேவன் சொல்லுகிற பொழுது வணங்கா கழுத்துள்ளதை போல நீ இருப்பாயே ஆனால் உன் வேலி புடுங்கப்படும், மிதிக்கப்பட்டு போவாய், மிதிக்கப்பட்டு போவாய், முட்களினால் நெருக்கப்பட்டு போவாய். அந்த நாட்கள் வறுமையா? அநேகர் அந்த நாட்களை வராது என்று சொல்லி நினைத்தார்கள், அநேகருடைய வாழ்க்கையில இது வந்தது, அநேகர் கண்ணீரில் கூட கடந்து சென்றார்கள். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோமா? கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதறையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. ஏசு ராஜா வருகிறார், ஏசு வருகிறார். யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி, அவன் நீரு தண்டையிலே கனிதரும் திராட்சை செடி. நீ எந்த செடியப்பா? நான் எந்த செடி? நான் எங்க இருந்து கனி கொடுக்கிறேன்? இயேசுவில் நிலைத்திருந்து கனி கொடுக்கிறனா? அல்லாவிட்டா ஏதோ என்னவோ எப்படியோ ஏதோ என்று சொல்லி நடந்துக்கிறேன். கத்தர் வருவது நிச்சயம், அது எவராலும் நிறுத்த முடியாது. இன்றைக்கு சிலருக்கு அது பகுதியாக இருக்கலாம். உலகத்திலே நடப்பவைகளை குறித்து சிந்தியுங்கள். உலகத்தில் நடப்புகிற காரியங்களை குறித்து வேதத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். நடக்கிற காரியங்கள் கிறிஸ்து வருகிறாரா இல்லையான்னு சொல்லி உனக்கு நிரூபிக்கும். இதற்கு தரிசனம் உனக்கு தேவையில்லை. ஆனால் அந்த ஆண்டவர் வருகிற பொழுது நீ ஆயத்தமா? உன்னிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிற கனி இருக்கிறதா? பணம் இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், சுகம் இருக்கலாம், ஆனால் கனி இல்லாவிட்டால் பரலோகம் போக முடியாதப்பா. போக முடியாது, போக முடியாது, போக முடியாது. நீ ஆயத்தமா? 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 உன் மனச்சாட்சி தேவ சமூகத்தில் வை. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை வைத்து ஆராய்ந்து பார். நாம் எல்லாம் செய்கிறோம் ஆனா கனிதானே இல்லையே. எல்லாம் செய்கிறோம் ஆனா கனிதானே காணாது. எல்லாம் செய்கிறோம் ஆனா தேவன் விரும்புகிறது கனி அல்லவா? என்னப்பா செய்கிறாய்? என்ன செய்கிறாய்? என்ன செய்கிறாய் சொல்லு. தேவனை பார்த்து சொல்லு. தேவனை பார்த்து சொல். ஆண்டவரே, கனி நிறைந்த ஒரு வாழ்வினாலே என்னை நடத்துங்க. கனி நிறைந்திருக்க ஆண்டவரே, பழுதட்ட கனி, பசி ஆட்டுகிற கனி, அநேக தங்கி பொழைக்கிற கனி ஆண்டவரே, அது ஜீவ கனியாய் கத்தாவே, அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதா கத்தாவே ஆண்டவரே, அன்பு சந்தோஷம் சமாதான நீடிய பொறுமை என்று சொல்லி கத்தாவே, இவைகள் நிறைந்து ஆண்டவரை கிளைவிட்டு வளர்ந்து உமக்கு பிரியமா இருக்கிற ஒரு மரமாக இந்த சபையில என்னை நடத்துங்க, வளர்த்து எடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் வந்து ஒரு நாள் சொல்லக்கூடாது, இவன் கசப்பான கனியை கொடுக்கிறான், கசப்பான கனியை கொடுக்கிறான், அதை புசிக்க முடியவில்லையே. நான் பட்ட கஷ்டத்துக்கும், நான் பட்ட துன்பத்துக்கும், நான் சிலுவையிலே அரைந்து மறித்து நான் விடுதலை கொண்டு வந்த எனக்கு இவர்கள் கொடுக்கிற கனி என்ன தெரியுமா? அது கசப்பா இருக்கிறது. தேவ ஆவியானுடைய நீருட்டண்டிலே நிலைத்திருங்க. தேவனுடைய அன்பிலே மூழ்குங்க. அல்லாவிட்டால் ஒரு நாள் வரும், அது திருடனை போல இருக்கும். அதை அறியத்தக்கவன் ஒருவனும் கிடையாது. பரலோகத்தில் ஒருவனுக்கும் தெரியாது. அவனா அவர் வருவார். அந்த நாளிலே ஆண்டவர் வந்தேன், கனி எங்கப்பா? கனி எங்க? நான் ஓடலாம் ஆண்டவரே, இந்த பாரு ஆண்டவரே, ஆனா கனி எங்க? கனி எங்க சொல்லு? கனி எங்க? கனி எங்க? ஆவிக்குரிய கனி என்று விழுந்து விழுந்து எழுதினேன். ஆவிக்குரிய கனிகளை கொடி என்று சொல்லி விழுந்து விழுந்து எழுதினேன். என் பசியை ஆட்டுங்கள் என்று சொல்லி விழுந்து விழுந்து கேட்டேன். ஆனா கனி எங்கப்பா? இல்லை ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, எனக்கு தெரியாது ஆண்டவரே. என்னையும் உனக்கு தெரியாது. நான் உன்னை அறியேன்பா. நீ யார்? எங்க இருந்தாய்? என்ன செய்தாய்? உன்னை எனக்கு தெரியாது. உன்னை எனக்கு தெரியாது. உன்னை எனக்கு தெரியாது. கோதுமையும் பதரையும் அவர் அன்றைக்கு பொறிப்பார். அது பொறிக்கப்படும். அந்த நாள் அநேகருக்கு கண்ணீரின் நாளாக மாறிவிடும். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே.